ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோட்ச அனுபூதி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகுப்பில் நேற்று வந்து 17 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம், அதாவது 17 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு வந்து நம்ம 18வது ஸ்லோகத்திலிருந்து வகுப்பை தொடங்கலாம். இப்போ 18வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்மா ஞாபகஸ்தாந்தர் தேகோ பாக்கியோ நியம்யகா தியோர் ஐக்கியம் பிரபசியந்தி கிம் அஜ்ஞான மதகா பரம். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 18வது ஸ்லோகத்தில் இப்போ ஆத்மாவை வந்து தனித்துவ ஒரு அபிமானத்திலையும், அப்புறம் உடலை நான் என்று அபிமானிப்பதும், பெரும்பாலும் இரண்டையும் வேறு வேறு படுத்தி பார்க்கின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் இது எப்படி புரிந்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கண்ணுக்கு தெரியாத ஆத்மா அந்தர்யாமியாக இந்த உடலுக்குள்ளே இருக்கின்றது, இந்த உடலானது வெளியே கண்ணுக்கு தெரிவதாக இருக்கின்றது, மேலும் நம்மால் இந்த உடலை கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. இந்த இரண்டும் வெவ்வேறு ஸ்வரூபங்களை உடையதாக இருந்தாலும், இப்போ இந்த ஆன்மாவாக எதை பாவித்துக் கொள்கிறார்களோ, இந்த உடலை ஆன்மாவாக நான் என்பதாக பாவித்துக் கொள்கிறார்கள். அப்போ இதுதான் இங்கு அறியாமை என்பதாக சுட்டி காட்டுகின்றார். ஆனால் உண்மையில் இங்கே என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஆத்மாவின் இருப்பினால்தான் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எப்படின்னா, கயிற்றில் எப்படி பாம்பு தெரியுது, அந்த கயிறு இருப்பதனால்தான் பாம்பு தெரிகிறது. அப்ப பாம்பு மறைந்தாலும் கயிறு இருந்து கொண்டிருப்பதை போல இந்த ஸ்தூல உடல் அழிந்தாலும் ஆன்மா இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறார். அதாவது இங்க வந்து ஒரு சாஸ்வதமான விஷயமாக ஆத்மா மட்டும்தான் இருக்குது, இந்த உடல் என்பது வந்து போகின்றது அப்படின்னு சொல்றார். அப்புறம் உள்ளே இருப்பது என்பது நான் என்கின்ற எண்ணத்தை குறிக்குது, இப்போ வெளியே இருப்பது என்பது அது இது என்கின்ற எண்ணத்தை குறிக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் இதை பார்க்கிறேன் அப்படிங்கிற வாக்கியத்தில், நான் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே ஆத்மாவாகவும், இது என்பது வெளியே இருக்கின்ற புறப்பொருட்களாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கே சுட்டி காட்டுகின்றான். அதாவது இங்கே உண்மையான நான் என்பது ஆன்மாதான், ஏன்னா அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றது, சாட்சியாக இருக்கின்றது, அதனுடைய அதிர்ஷ்டானத்தில் தான் இந்த எல்லாமே வெளிப்பட்டு தோன்றி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும் என்பதாக இந்த 18வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 19வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா ஞானமயகா புண்ணியோ தேகோ மாம் சமயோ அசுசிகி தியோர் ஐக்கியம் பிரபசியந்தி கிம ஞான மதகா பரம். ஆத்மா ஞானஸ்வரூபமானது, தூய்மையானது, இந்த உடலானது மாமிசத்தால் ஆனது, ஜடஸ்வரூபமானது, தூய்மையற்றது. இப்படி இருக்கும்போது இந்த இரண்டும் என்ன பண்ணுறாங்க, புரியாததுனால ஒன்று சேர்த்து பார்க்கின்றார்கள். அப்போ இதற்கு மேல் வேறு என்ன அறியாமை இருக்க முடியும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலையும் கேட்கிறார். அப்போ ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், அது எந்த செயல்களையும் செய்வதில்லை, அதனால் அது செயல்களினால் வருகின்ற பாவ புண்ணியங்களை அடையாமல் இருப்பதினால் தூய்மையானது என்பதாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்றார். ஆனால் இந்த உடல் என்பது ஒரு அழியக்கூடிய பொருளாக இருக்கிறது. ஆத்மா எப்பயுமே தூய்மையானது, அது ஞானஸ்வரூபமானது. அந்த இரண்டும் சேர்ந்து இப்போ இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால, இப்போ நம்ம அந்த ஆன்மாவை விட்டுவிட்டு இந்த உடலைத்தான் நான் என்று அபிமானிப்பது தான் நம்முடைய அறியாமையாக பார்க்கப்படுகிறது என்பதாகவும் இந்த 19வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இங்கே அப்படியே வரிசையை சொல்லிட்டு வரார். அதாவது ஒரு சாதகனுடைய தவறான அபிப்பிராயத்தை சுட்டி காட்டிக்கிட்டே வராரு. இது எப்படியெல்லாம் மனசில் நம்ம தவறாக புரிந்து வச்சு கொண்டிருக்கிறோம், இதை எப்படி நம்ம விசாரம் செய்து நீக்கிக் கொள்ள வேண்டும், அப்போ நம்ம எதில் இருந்து தொடங்கணும், இந்த அறியாமையை எங்கிருந்து நம்ம நீக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறார். அடுத்தது 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, ஆத்மா பிரகாசகா ஸ்வச்சா தேகஸ்தாமச உச்சதே தயோரைக்கியம் பிரபஸ்யந்தி கம ஜானமதா பரம். இந்த ஆத்மாவானது அனைத்தையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் இந்த தேகமும் தானாக பிரகாசிக்க முடியாதது அப்படிங்கிறார். அப்ப அதனால அது ஆத்மாவினால் மட்டுமே தான் பிரகாசிக்கப்படுகிறது, ஆகவே ஆத்மா மட்டுமே தூய்மையானது என்கிறார். அது எப்படின்னா, இப்போ சூரியன் வந்து கங்கை நதியையும் பிரகாசப்படுத்துகின்றது, அதே சமயம் சாக்கடை நீரையும் பிரகாசப்படுத்துகின்றது. ஆனா இந்த சூரியனுடைய பிரகாசம் கங்கை நீர்ல படுவதனாலேயோ அல்லது சாக்கடை நீர்ல படுவதனாலேயோ இப்ப கங்கை நீரனுடைய புனிதத்தன்மை ஏதாவது பாதிக்கப்படுமா, அல்லது சாக்கடை நீர்ல பாடுறதுனால சூரியனுடைய புனிதத்தன்மை பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுறார். அதாவது சாக்கடை நீரையும் பிரகாசப்படுத்துகின்ற சூரியன் வந்து கங்கை நீரினுடைய பிரகாசத்துல வெளிப்படுறதுனால புனிதத்தன்மை அடைவதாகவும், சாக்கடையில பிரகாசிப்பதனால அது அசுத்தத்தன்மை அடைவதாகவும் பார்ப்பது நம்முடைய அஜ்ஞானம் தானே, அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல இங்க ஆத்மா எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயம் அவைகளின் குணநலக்கேடுகளினால் அந்த உடலின் மூலமாக மனதின் மூலமாக ஏற்படுகின்ற குணநலக்கேடுகளினால் அந்த ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை என்பதாக சுட்டி காட்டுகிறார். அப்ப இங்க நம்மிடத்திலே நம் மனதின் மூலமாக ஏற்படுகின்ற அஜ்ஞானம், நம்முடைய மனதின் மூலமாக ஏற்படுகின்ற குணபேதங்கள் ஆத்மாவை பாதிப்பதில்லை. அப்ப இந்த குணபேதங்களுக்கு காரணம் நாம் தான், நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அஜ்ஞான எண்ணங்கள், அறியாமை எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மை பலவிதமான கண்ணோட்டத்துல உலகத்தை பார்க்க சொல்லுது, தவறு தவறா புரிந்து வைத்துக் கொள்கிறது, அதை நம்ம நீக்க வேண்டும் என்கிறார். அதனால் அனாத்மாவான உடலின் நலக்கேடுகளினால் ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை, இதைத்தான் இங்கு தூய்மையானது என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று வெவ்வேறானதாக இருக்கின்ற பொழுது அவைகளை ஒன்றாக பார்ப்பது என்பது அறியாமை என்பதாக சுட்டி காட்டுகின்றார். அந்த 20வது மந்திரத்தில் அடுத்தது 21ல் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா நித்யோஹி சத்ரூபோ தேகோ அனித்யோ ஹயஸ்மயஹ தயோர் ஐக்கியம் பிரபஸ்யந்தி கம ஜானமதா பரம். அதாவது அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு வர்றாரு. ரெண்டாவது லைனை பொறுத்த வரைக்கும் தயோர் ஐக்கியம் பிரபஸ்யந்தி கம ஜானமதா பரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது அறியாமை, இது இந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்றதை கவனிப்பது அஜ்ஞானம் அப்படிம்பதாக சொல்லிட்டே வர்றாரு. அந்த பரத்தை, அந்த ஆன்மாவை, அந்த அறிவை பிரித்து பார்க்கின்ற அறியாமை நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதாக சுட்டி காட்டிக்கொண்டே வருகிறார். இங்க 21ல் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா என்கின்ற நான் நிலையானது அப்படிங்கிறார். ஆத்மா நித்யோ, அது எப்பொழுதும் நிலையாக இருக்கின்றது, நித்தியமாக இருக்கின்றது, என்றென்றும் இருந்து கொண்டிருப்பது. அதனால் அது சத்தியமாக இருத்தல் என்கின்ற தன்மையுடன் இருக்கின்றது. ஆனால் அனாத்மா என்கின்ற உடல் நிலையற்றது, அழியக்கூடியது, அசத்தியமாக இல்லாமை தன்மையுடன் கூடியது. எனவே இந்த உடலை மித்யாவாக கருதப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் இங்க பார்க்கும்போது ஆத்மா சத்தியம், இந்த உடல் மித்யா என்பதனால் ஒன்றுக்கொன்று விரோதமான இரண்டையும் ஒன்றாக பார்ப்பது நம்முடைய அறியாமை என்பதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இது மாதிரி இந்த 21 மந்திரங்களையும் இந்த ஆத்மா வந்து உடலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இப்ப நம்ம அந்த ஆத்மாவை விட்டுவிட்டு இந்த உடலைத்தான் நான் என்று அபிமானித்து கொண்டு அதுல மனம் மயங்குவதுதான் இங்க அஜ்ஞானம். அந்த ஆன்மாவும் உடலும் சேர்ந்திருப்பதை நம்ம விசாரித்து பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இங்க நிலையானது ஆத்மா மட்டும்தான், எனவே ஆத்மா மட்டுமே சத்தியம், இந்த உடலோ வந்து மித்தியா அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுகின்றார் 21வது மந்திரத்தில். இப்ப 22வது மந்திரத்திலே ஆத்மநஸ்த பிரகாசத்துவம் யத் பதார்த்தாவ பாசனம் நாக்கியாதி தீப்திவத் தீப்திகி பவத்யாந்தியம் யதோ நிசி. இந்த மந்திரம் 22வது மந்திரத்துல ஆத்மா ஒரு சைத்தன்ய சுரூபம், ஞான சுரூபம், மேலும் அது பிரகாசமானது அப்படிங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துகின்றார். பிரகாசத்துவம், ஆத்மா நஸ்த பிரகாசத்துவம் யத் பதார்த்தாவ பாசனம். அப்ப ஆத்மாவிடத்தில் இருக்கும் சுயமாக பிரகாசிக்கின்ற தன்மையால் மட்டுமே மற்ற அனைத்து பொருட்களும் பிரகாசிக்கின்றது. அக்னி, சூரியன் போன்ற ஒளி தரும் பொருட்களின் பிரகாசிக்கும் தன்மை கூட ஆத்மாவிற்கு வேறானது கிடையாது. ஆத்மா இருப்பதனால்தான் இவைகளும் ஒளிர்கின்றது. அப்ப ஒளி தரும் இவைகள் இல்லாத போது இருள் இருக்கின்றது. அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆத்மாவின் மூலமாகத்தான் இங்க அனைத்தும் பிரகாசிக்கின்றது என்பதுதான் நம்ம இங்க ஆதிசங்கர் சுட்டிக்காட்டக்கூடிய மிக முக்கியமாக விஷயமாக பார்க்கப்படுது. இப்ப இதான் நம்ம கடவு உபநிஷத்துல கூட நம்ம சொன்னோம், நான் தத்ர சூரியோபாதி, நான் சந்திர தாரகம், நேமா வித்யதோ பாந்திகி, குதோயம் அக்னிகி அப்படின்னு ஒரு மந்திரம் இருந்தது இல்லையா. அதுல என்ன சொன்னாரு, கடவு உபநிஷத்துல உபநிஷத்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் இருப்பதினால்தான் சூரியன் ஒளிர்கின்றது, நான் இருப்பதினால்தான் விண்மீன்கள் ஒளிர்கின்றன, நான் இருப்பதினால்தான் சந்திரனும் ஒளிர்கின்றதுங்கிறத மாதிரி பார்த்தோம் இல்லையா. அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, அந்த நான் என்பது ஆன்மாவை இங்கு குறிப்பிடுகின்றது. அப்ப அந்த நான்ங்கிற இந்த உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த உண்மையான நானுக்கும் நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உடலையும் மனதையும் அபிமானிக்கின்ற நானுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க விசாரம். அப்ப விசாரணை செய்து பார்க்கும்போது, நான் இந்த உடலா, நான் இந்த மனமா அப்படின்னு பார்த்தா இல்லை, இதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள், தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த தூய அறிவோ ஆன்மாவோ என்றென்றும் சாஸ்வதமானது, அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த உடலானது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நான் உண்மையில் யார் என்று என்னை நான் விசாரித்து பார்க்கும்போது, நான் அந்த தூய அறிவு ஆன்மாவாகத்தான் இருக்கின்றேன், அஜ்ஞானத்தினாலே இந்த உடலோ மனமோ என் மீது ஏற்றி வைக்கப்பட்டதுனால நான் இந்த உடலாக அபிமானித்துக் கொண்டிருக்கின்றேன், அதுதான் என்னுடைய அறியாமை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போது இங்க நம்ம நான்ங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன, நான் இருப்பதினால்தான் இங்க அனைத்தும் பிரகாசிக்கின்றதுங்கிற புரிதல் வந்துவிடும். ஏன்னா நான்ங்கிற ஆத்மா இருப்பதினால்தான் இங்க எல்லாமே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்மா இல்லைன்னா இங்க எதுவுமே பிரகாசிக்காது, எதுவுமே தெரியாது. அப்போ ஆத்மாவை பிரகாசிக்கின்ற தன்மை ஆத்மாவின் சுயஸ்வரூபமே தவிர அதனுடைய செயல்பாடு அல்ல, அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ ஒளி தரும் தத்துவங்களும் இருளும் ஒளியுமான இருமைகளுடன் கூடியது, ஆத்மாவிடம் இந்த இருமைகள் கிடையவே கிடையாது. ஆத்மா என்பது இருமைகள் அற்றது, அங்க வந்து இங்க ஒளி இருள் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்ப மற்ற விஷயங்களாக நம்ம புறத்திலே பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்களாகிய அக்னி இருக்குது, சூரியன் இருக்குது, அது மாதிரி மற்ற ஒளி தரும் பொருள்களை நமக்கு வெளியிருந்து புறத்திலிருந்து ஒளி தரக்கூடிய அக்னி ஆகட்டும் சூரியன் ஆகட்டும், அவைகள் பிரகாசிக்க வேண்டுமானாலும் இந்த ஆன்மா இருந்தால்தான் அவைகள் பிரகாசிக்கும். இந்த ஆன்மா இல்லாவிட்டால் அந்த புற ஒளியும் நமக்கு பிரகாசிக்க முடியாது, கிடைக்காது, தெரியாது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ இந்த வெளியிருக்கக்கூடிய அக்னியாகட்டும் சூரியனாகட்டும் அவைகள் பிரகாசிக்க வேண்டுமென்றாலும் அதற்கு ஆதாரமாக ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மா தன்னில் தானாய் சுயமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதால் அது பிரகாசிப்பதற்கு வேறொன்றும் அவசியம் இல்லை என்பதாக இந்த 22வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்தது 23வது ஸ்லோகத்துல, தேகோ அகமித்யம் மூடக மிருத்வா திருஷ்டத்யகோ ஜனக மமாய மித்ய வினாத்வா கட திருஷ்டேவ சர்வதா. அதாவது அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் நானே இந்த தேகம் என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதாவது இங்கே அஜ்ஞானத்திலே அறியாமையில் இருக்கின்றவர்கள் தான் இந்த உடலை நான் என்பதாக அபிமானித்து நானே இந்த உடல் என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்களே அந்த ஜடப்பொருளாகிய ஒரு பானையை பார்த்து நான் என்று கூறுவார்களா, கூற மாட்டார்கள். ஏன்னா நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னுடைய உடலை ஜடப்பொருளாகிய தன் உடலைத்தான் அபிமானிக்கின்றார்கள். ஆனால் தனக்கு வேறாகின்ற புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பானையை பார்த்து நான் என்று சொல்வார்களானா, சொல்ல மாட்டார்கள், என்னுடையது என்று கூறுவார்கள். அப்போ பானையையும் மற்ற பொருட்களையும் என்னுடையது என்று கூறும் இவர்கள் தன்னுடைய தேகம் தன்னுடைய உடல் என்று வரும்போது மட்டும் நான் இந்த தேகம் அல்ல என்று புரிந்து கொள்ளாமல் நான் நான் என்று இந்த உடலை மட்டும் அறியாமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக இங்க 23வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இந்த உடலின் மீது உள்ள அபிமானம் நான் நான்ங்கிற ஒரு விஷயத்தை தூண்டி அபிமானிக்க சொல்லுது. அதே புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் எல்லாம் நான் என்று சொல்வதில்லை, ஆனால் அது என்னுடையது என்று வேணால் சொல்கிறார்கள். அப்ப இந்த உடலை மட்டும் ஏன் நான் நான் என்று சொல்கிறார்கள்னா புரியல, அதனால நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கொஞ்சம் நம்ம விசாரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்க உண்மையான நான் என்பது இந்த தூய அறிவாக இருக்கிறதுனால இந்த உடலோ மனமோ நானாக இருக்க முடியாது என்பது நம்ம விசாரணையின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி நாம விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ளும் போது நான் இந்த உடல் அல்லங்கிறதுல உறுதியாக நிற்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம நேற்று ஒரு உதாரணம் கூட பார்த்தோம். இப்போ ஒரு இறந்து போன உடல் கிடக்குதுன்னா அந்த உடல் இருந்த அந்த உயிர் வெளியேறிவிட்டது, அப்போ இதை நான் என்று அந்த உடல் அபிமானிக்க முடியுமா? அல்லது உறவினர்கள் தான் இது அவர் தான் என்று அபிமானிப்பார்களா? அபிமானிக்க மாட்டார்கள். ஏன்னா உறவினர்களே அவர் போயிட்டாருங்கன்னு தான் சொல்றாங்க அந்த டெட் பாடியை பார்த்து. இல்லைங்களா, இப்போ இவ்வளவு நாள் இருந்தது அதுதானே நீங்க அவர் அவர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இதே உடம்பு தானே என்னுடைய வீட்டுக்காரன்னு சொன்னீங்கன்னு சொன்னாலும் இல்லை இல்லை அவர் போயிட்டாருங்க இது இறந்து போயிடுச்சு உடம்பு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்போ என்ன புரிந்துக்கொள்ளணும்? அப்போ இந்த உடல் நான் என்ற அபிமானம் அந்த இறந்த டைம்ல இல்லை, ஆனால் வாடும்போது இந்த உடல் மேல ஒரு அபிமானம் வைத்துக்கொண்டு நான் நான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இதுதான் இவருடைய அறியாமை என்பதாக சுட்டி காட்டுகின்றார் இந்த 23வது ஸ்லோகத்தில். அடுத்தது 24ல், பிரம்மைவாகம் சமசாந்தகா சச்சிதானந்த லட்சணகா நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ ஞான மித்யுச்சதே புதைகி. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த தூய அறிவினுடைய இருப்பு இருத்தல் பூரணத்துவம் அப்படிங்கிற மூன்று லட்சணங்களோடு அது இருக்கின்றது, அதுதான் பிரம்மம். அதாவது பிரம்மத்தினுடைய லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சச்சிதானந்த லட்சணம், அதுதான் இங்க சொல்றாரு. பிரம்மைவாகம் சமசாந்தகா சச்சிதானந்த லட்சணகா. அப்ப சச்சிதானந்த லட்சணம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சத்தாகிய இருப்பு தன்மையில இருக்குது. மேலும் அது எப்படிப்பட்டது? சித்தாக அறிவாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அது ஆனந்தமயமாகவும் இருக்கிறது. அதனுடைய பூரணத்துவம் அனந்தம் முழுமை என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அது எல்லையற்றதாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆன்மா தான் இங்கு பிரம்மம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த பிரம்மத்திற்கு வேறாக இங்கு என்னுடைய லட்சணமும் பிரம்மத்தின் லட்சணமும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்ப இங்க நான் அனைத்தையும் சமமாக பாவிக்கின்றேன், எல்லாவற்றிலும் இருத்தல் என்ற தன்மையுடன் சமமாக இருக்கின்றேன் என்பதாக இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப ஆன்மாவுடைய உண்மை தன்மை எப்படின்னா, எல்லாவற்றிலும் அது இருக்கிறதுனால அது மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் வர வேண்டும். ஏன்னா இங்கு சத்துங்கிற அந்த இருப்பு தான் எதிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இருப்பு இருப்பதனால்தான் இங்கு எல்லாம் அறியப்படுகிறது. அது எப்படி அறியப்படுகிறதுன்னா, அதனுடைய அதிஷ்டானமாகிய சத்தினுடைய இருப்பிலேயே சித்தாக அறியப்படுகிறது, அறிவாக அறியப்படுகிறது. அப்போ இந்த சித்து மூலமாக அறிவு மூலமாக அந்த இருப்பு இருப்பதை அறிந்து கொள்ளும் போது நமக்கு அங்கு ஆனந்தம் உண்டாகின்றது என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப அதைத்தான் இங்கு மகான்கள் வந்து சுட்டிக்காட்டி அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, நான் ஒரு அமைதி ஸ்வரூபமாக இருக்கின்றேன், எனக்குள் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லை, ஆகவே அழியக்கூடிய தன்மையுடைய இந்த உடல் நான் அல்ல, இந்த உடல் வந்து போகின்ற மித்தியா, ஆகவே ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த புரிதல் வரும்போது தான் இதற்கு வந்து ஞானம் என்று சொல்லப்படுகிறது என்பதாகவும் சுட்டி காட்டுகின்றார். அப்போ அதுதான் இந்த 24வது மந்திரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ ஞானமித் உச்சதே புதைகி அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தது 25வது ஸ்லோகத்திலே, நிர்விகாரோ நிராகாரோ நிரவத்தியோ அகம் அவ்யயகா நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ ஞானமித் உச்சதே புதைகி. இங்கேயும் அதே தான் சொல்றார். அந்த கீழே வர்ற 2வது வரி பூரா பார்த்தீங்கன்னா, நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ ஞானமித் உச்சதே புதகி அப்படிங்கிறாரு. அதாவது அந்த உடல் நான் அல்ல, அந்த உடல் வித்யாஸ்வரூபமாக இருக்கிறது. அந்த புரிதல், அந்த ஆத்மாவானது சாஸ்வதம் சத்தியம் அழிவற்றது என்ற ஞானம் இருந்தால் போதும் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த 25வது ஸ்லோகத்திலே நம் அனுபவத்திற்கு மாறாக யாராவது உபதேசம் கூறினால் பொதுவாக யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நான் எந்தவித மாற்றமும் இல்லாதவன், உருவமற்றவன், எந்தவித குற்றம் குறைகள் இல்லாதவன், அழியக்கூடியவன் அல்ல, ஆதலால் அனித்தியமாக அழியக்கூடிய மித்யாவாக இருக்கின்ற இந்த உடல் நான் அல்ல என்ற ஞானம் ஞானிகளால் போதிக்கப்படுகிறது. இதைத்தான் இங்கு ஆத்ம ஞானம் என்பதாகவும் கூறப்படுகிறது என்று சொல்றார். அப்ப நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ ஞான மித்யுச்சதே புதைகி. அப்ப நான் அல்ல, இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஞானம் இந்த ஞானிகளால் போதிக்கப்படுவதாகத்தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதைத்தான் இங்கு ஞானம் அல்லது ஆன்ம ஞானம் என்பதாக கூறப்படுகிறது. அதேதான் 26வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நிராமையோ நிராபாசோ நிர்விகல்போ அக மாதத்தகா நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ நாணமித்யுச்சதே புதகி. இங்கு அதேதான் சொல்றாரு. அதாவது சுகதுக்கங்கள் வரும்போது அவைகள் எனக்கு வந்ததல்ல, இந்த தேகத்தினுடையது என்ற உணர்வு இயல்பாக வர வேண்டும். அப்படி இங்க வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நன்மை தீமைகள் மூலமாக சுகதுக்கங்கள் மூலமாக ஏதேனும் பாதிப்புகள் உண்டானா அதை அவன் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இது ஆன்மாவாகிய எனக்கு அல்ல, இது இந்த தேகத்துக்கு உண்டாக்குகின்ற விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த தேகத்தினுடையதுங்கிற அந்த புரிதல், அந்த தன்மை, அந்த உணர்வு நமக்கு இயல்பாக இருக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்புறம் அந்த ஆன்மாவனுடைய தன்மையை சொல்றார், நான் யாராலும் பார்க்கப்படுபவனும் அல்ல, அனுபவிக்கப்படும் விஷயங்களும் இல்லை, மாற்றத்திற்கு உட்படாதவன், யாராலும் புரிந்து கொள்ள முடியாதவன், அனைத்திலும் வியாபித்து இருப்பவன். எனவே மித்தியாவான இந்த தேகம் நான் அல்ல என்று அடையும் அறிவு தான் இங்கு உண்மையான அறிவு என்று ஞானிகளால் சொல்லப்படுகிறது. அப்போ அதையும் இங்க சுட்டி காட்டுகின்றார். அந்த கடைசி லைன்ல வந்து இதெல்லாம் ஞானிகளால் சுட்டி காட்டப்படுகிறது, ஞானிகளால் கூறப்படுகிறது என்பதாகவே சொல்லிக் கொண்டு வரார். அடுத்தது 27ல், நிர்குணோ நிஷ்கரியோ நித்யோ நித்திய முக்தோ அகம் அச்சுதா நாகம் தேகோ ஹயஸ்த்ரூபோ நாணமித்யுச்சதே புதகி. அதாவது இங்க நான் அப்படிங்கிற ஆன்மா இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குதுன்னா, நான் என்ற ஆன்மா அந்த மாயையினால் உண்டாக்கப்பட்ட முக்குணங்களையும் கடந்தது அப்படிங்கிறார். மேலும் தர்ம அதர்மங்களையும் கடந்தது, தர்ம அதர்மங்களையும் கடந்ததாகத்தான் ஆன்மா இருக்கிறது. அது நல்லது தீயது என்ற குணங்களும் இல்லாதது, செயல்கள் எதுவும் செய்யாதது, பாவ புண்ணியங்கள் அற்றது, எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது, அப்படிப்பட்டதுதான் நான். அப்ப நான் என்ற அந்த உண்மைத்தன்மை நம்முடைய சுயஸ்வரூபமாக இருக்கிறதுனால இப்ப இங்க நான்ங்கிற அந்த உண்மையான விஷயம் ஆன்மாவாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அப்படி ஆன்மாவாக நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரியும், நான் வந்து இந்த மாயையின் முக்குணங்களை கடந்தவன், தர்ம அதர்மங்களை கடந்தவன், நல்லது தீயது என்ற குணங்கள் அற்றவன், செயல்கள் எதுவும் செய்யாதவன், பாவ புண்ணியங்கள் அற்றவன், எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவன், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்திருப்பவன், முக்தி அடைந்தவன், எதிலேயும் வீழ்ச்சி அடையாதவன், மேலும் நான் மித்யாவான தேகம் அல்ல என்ற அறிவே உண்மையான அறிவு என்று ஞானிகளால் சொல்லப்படுகின்றது. இப்படியே சொல்லிட்டு வரார். அதாவது ஞானிகளால் சொல்லப்படுகிறது, ஞானிகளால் சொல்லப்படுகிறது என்பதாகவே இந்த ஸ்லோகத்திலே இவர் சுட்டி காட்டி கொண்டே வருகிறார். ஏன்னா ஆன்மாவுடைய தன்மையை பூரா சொல்லிட்டே இருக்கார். ஆன்மா வந்து அந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வந்து எந்த ஒரு செயலும் கிடையாது, அதற்கு வந்து தர்ம அதர்மம் கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆன்மா எதிலும் சம்பந்தப்படாதது. அதையெல்லாம் அது ஒன்றொன்றாக சுட்டி பார்க்கும்போது இப்ப அந்த ஆன்மாவுடைய தன்மைக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நமக்கு இங்க சம்சாரம் இல்லை. ஏன்னா மனம் வந்து அந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுகிறது. இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயமாக பார்க்கணும். அதாவது ஜனன மரணம் வந்து ஆன்மாவிற்கு கிடையாது, இந்த உடல் தான் வந்து போகுது. அப்போ உடல் தான் பிறப்புக்கு வருது, உடல் தான் அந்த இறப்புக்கு போகுது. அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்கிற விஷயம் வந்து உடல் தான் உண்டாக்கி கொள்ளுதே தவிர ஆன்மாவுக்கு என்றும் அழிவு கிடையாது, அது சாஸ்வதமாக இருக்கிறது. ஏனென்றால் அது வருவதும் இல்லை போவதும் இல்லை என்பது தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட விஷயமாக இருக்குது. அப்போ அதனால அந்த ஆன்மாவுக்கு வந்து எந்த ஒரு குணபேதங்களும் கிடையாது, மூன்று குணங்களிலும் அது சிக்காதது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை 27வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதாவது அவர் என்ன பண்றாருன்னா, இங்க ஆதிசங்கரர் வந்து இந்த அபரோக்ஷ அனுபூதியில அப்படியே பாயிண்ட் பாயிண்டா எடுத்து சொல்லிட்டே வர்றார். ஆன்மாவுடைய லட்சணத்தையும் அந்த உடலுடைய புரிதலையும் இங்கு சாதகன் எப்படி அதை விசாரித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையையும் சொல்லிக்கிட்டே வர்றார். ஏன்னா நமக்கு ஆன்மாவுடைய லட்சணம் தெரியும் போது தான், ஓ நான் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ அதில் நம்ம நல்லா உள்வாங்கும் போது அந்த புரிதல் நமக்கு வரும். ஆன்மாவுடைய லட்சணங்கள் தெரிய தெரிய நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ள வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓ, இந்த ஆன்மாவுன்னா இப்படி தன்மையில் இருக்குது, நான் இதை அறியாம இந்த உடலை நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டா, அந்த விசாரத்தினுடைய தன்மையின் மூலமாக நமக்கு ஒரு விவேகம் உண்டாகிறது தான் இங்க ஞானம் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அத்தகைய உண்மையான அறிவை அடைய வேண்டும் என்றுதான் இங்கு ஞானிகளும் சொல்கிறார்கள் என்பதாகத்தான் இங்கு ஆதிசங்கரனும் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, நிர்மலோ நிச்சலோ அனந்தகா சுத்தோ அக மஜரோ அமரகா நாகம் தேகோ ஹய சத்ருபோ ஞானமித்யுச்சதே புதகி. இங்கு அந்த ஆத்மாவுடைய பெருமை இன்னும் சொல்றார், நிர்மலோ நிச்சலோ, அது எந்த ஒரு மனங்களும் அற்றது, அசுத்தமற்றது, அஞ்ஞானம் என்ற அழுக்கு இல்லாதது, அது தூய்மையானது, அசைவற்றது, மனசஞ்சலங்கள் அற்றது, எல்லையற்றது. ஆனால் சரீர நிமித்தம் ஏற்படும் துக்கங்களோ வையாத தன்மைகளோ அதுக்கு வரவே வராது. ஏன்னா இந்த உடல் மட்டும்தான் அந்த சரீர சம்பந்தமான பிரச்சனைகளை சிக்குது. ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த உடலுக்கு தான் அது உண்டாகுதே தவிர ஆன்மாவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ அந்த சரீரம் நிமித்தமாக துக்கங்கள் அற்றது, மேலும் அதற்கு இங்கே இளமை முதுமை அப்படிங்கிற அந்த உடலினுடைய தன்மையில மாறுபாடும் இல்லை, வயோதிக தன்மையும் கிடையாது, வயோதிகம் இல்லாதது, மரணம் இல்லாதது, அதற்கு ஸ்தூல சரீரமும் கிடையாது. அதுதான் இங்க சுட்டி காட்டுறார். ஆத்மாவுடைய தன்மையை இவ்வளவு விரிவா சுட்டி காட்டும் போது, இப்ப நாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக புரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, தத்துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை உள்வாங்கி கொண்டோம். இப்ப அந்த மகா வாக்கிய உபதேசத்தின் படி நம்ம புரிந்து கொண்ட விஷயம் என்ன, நான் அந்த தூய அறிவாக இருக்கிறேன், பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்மையில நாம ஆத்மாவாக இருந்தோம்னா, இப்ப நம்முடைய விசாரம் எப்படி இருக்கணும், நாம் எப்படிப்பட்ட தன்மையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை நாம பெருமிதப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதாக சொல்றார். அதாவது எப்படின்னா, ஆத்மாவுடைய தன்மையில நீ உன்னை பார் அப்படிங்கிறார். அதற்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் அசுத்தமற்றவன், அஞ்ஞானமற்றவன், அழுக்கில்லாதவன், அசைவற்றவன், மனசஞ்சலங்கள் அற்றவன், எல்லையற்றவன், தூய்மையானவன், சரீர சம்பந்தமான துன்பங்கள் இல்லாதவன், வயோதிகம் இல்லாதவன், மரணமற்றவன், ஸ்தூல உடலும் இல்லாதவன் என்பதாக பார்க்கணும். ஏன்னா எல்லாமே வந்து அந்த ஆன்மாவனுடைய விசேஷத்தன்மை இது. ஆனா நம்ம இதற்கு முரணாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்ப இதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டா, நான் ஒரு அல்பன், நான் அசுத்தமானவன், நான் மரணத்தை அடைபவன், எனக்கு ஸ்தூல சரீரம் இருக்கிறது, இந்த ஸ்தூல சரீரம் தான் நான் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் அபிமானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் நான் எல்லையற்றவன் சொல்றதுக்கு பதிலாக நான் ஒரு குறுகிய வாழ்க்கை வாழ்பவன், எனக்குன்னு ஒரு பவுண்டரியை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள என்னென்ன ஆகாத விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம உள்ள எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ஒரு பவுண்டரிக்குள்ளேயே நம்ம வாழ்றோம் இல்லையா, அதுதான் இங்க அஞ்ஞானம் அறியாமை என்பதாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இதுதான் இந்த மந்திரத்துல, இந்த 28வது மந்திரத்துல ஆன்மாவனுடைய விசேஷத்தன்மைகளை பூரா சொல்லி, ஆகவே நான் அழிவற்றவன், அந்த ஸ்தூல சரீரம் மித்யாவாக இருக்கின்றது, அழிவுடையது என்ற அந்த அறிவு உண்மையான அறிவு என்று ஞானிகளால் கூறப்படுகின்றது என்பதாக இங்கு சொல்றார். அப்ப இங்க ஞானிகள் என்று மிகப்பெரிய மகான்களை இங்க அவர் முன்னிறுத்துகின்றார். அதாவது நான் கூறுகின்றேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரமற்ற தன்மையில இங்க அவர் உபதேசிக்கிறார். ஆதிசங்கருடைய உபதேசம் எப்படி இருக்குதுன்னா, இதை ஞானிகள் சொல்கிறார்கள், ஞானிகள் கூறுகிறார்கள் அப்படின்னே சொல்லிட்டு போறார். அப்ப இப்படிப்பட்ட தன்மையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஈகோ கூட அவர் இழந்து விடுகிறார். அந்த அளவுக்கு அந்த புரிதல் அந்த ஞானத்துல நிற்கிறார். அப்ப அதை நம்ம நன்றாக உள்வாங்கி கொண்டு இந்த சாஸ்திர விசாரத்துல நம்ம ஈடுபடும் போது அந்த விசாரணை எப்படி இருக்கணும், ஆன்மாவினுடைய தன்மையிலே நம்மை நாம் பார்க்க வேண்டும். நம்ம உடலுடைய தன்மையில நம்ம பார்த்துக்கிட்டு நான் அழியக்கூடியவன், அல்பமானவன், மரணத்தை உடையவன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம்னா, அதுதான் நம்முடைய யதார்த்தமாக மாறி கடைசியில நமக்கு வாழ்க்கையில அழிவுங்கிற ஒன்று வந்துடுது. ஆனா நம்ம இந்த பாடத்திட்டங்களில் உள்ள வந்து நம்முடைய உண்மை சுரூபத்தை நம்ம உணர்ந்த பிறகு அந்த தூய தன்மையிலேயே நம்ம நின்று பழகணும். அதுதான் இங்க நிதித்தியாசனம்னு சொல்லப்படுது. ஏன்னா சாஸ்திரத்தினுடைய மூன்று விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கணும், சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். சாஸ்திர விஷயங்களை நன்றாக கேட்டு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி கேட்டு உள்வாங்கும் போது சாஸ்திரம், இந்த நாம பார்க்கிற இந்த சாஸ்திரம் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லும், தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும். அப்ப நான் எதுவாக இருக்கின்றேன்னு விசாரித்து பார்க்கும்போது நான் அந்த தூய அறிவாக ஆன்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வந்துட்டா, அந்த தன்மைக்கு பேர் தான் நம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அப்ப நான் அதுவாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன்னு சொன்னா, அப்ப அந்த பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் இதெல்லாம் சொல்றாரு. அசுத்தமற்றவன், அஜ்ஞானம் அற்றவன், அழுக்கில்லாதவன், அசைவற்றவன், மனசஞ்சலங்கள் அற்றவன், எல்லையற்றவன் அப்படின்ட்டு அந்த ஆன்மாவுடைய விசேஷத்தன்மைகளை பூரா இங்க அழகாக எடுத்து கூறி, நான் அழிவற்றவன், நான் ஸ்தூல சரீரம் இல்லாதவன் என்பதாக நம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். அதுவும் எப்படி சொல்றார், அந்த ஸ்தூல சரீரம் வந்து மித்தியாவாக இருப்பதினாலே அது அழிவுடையது, நானும் அழிவற்றவன் என்ற அந்த இயற்கையான அறிவு நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதாக ஞானிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றார். அப்ப அதுதான் இந்த 28வது மந்திரத்தில் அவர் சொல்லக்கூடிய விசேஷமாக பார்க்கப்படுது. அடுத்தது 29ல் என்ன சொல்றாருன்னா, ஸ்வதேகம் சோப்பனம் தியக்த்வா புருஷாக்கியம் சம்மதம் கிம் கிருக சுன்யமாத்மானம் தேகாதீதம் கரோசி போகோ. அதாவது இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, 29வது மந்திரத்திலே உன்னுடைய உடலுக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்தர்யாமியாகிய பிரகாசிக்கின்ற உத்தம புருஷன் என்று உபனிஷத்துக்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ள தேகத்தை கடந்தும் இருக்கின்ற ஆத்மாவை ஒன்றுமில்லாத சூன்யமாக மூடர்கள்தான் கருதுகிறார்கள். சூன்யம் என்பது ஒன்றுமற்றது, ஆனால் ஆத்மாவோ அறிவு சுரூபமானது, அது சத் என்ற இருப்பு கொண்டது என்பதாக இந்த 29வது சூத்திரத்திலே மேலும் அந்த ஆன்மாவினுடைய அதிமுக்கிய தன்மையை இங்கு சுட்டி காட்டுகின்றார். ஏன் அப்படி சொல்றார், இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார் அப்படின்னா, அந்த ஆன்மாவினுடைய தன்மை வந்து ஒரு சச்சிதானந்தம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். அந்த இருப்பானது அந்த அறிவினால பிரகாசித்துக் கொண்டிருக்கிறத அறிய முடியுது. அப்போ அந்த சித்து தான் இங்க ஆத்மாவாக பார்க்கப்படுகிறது, அதுதான் தூய அறிவு ஆன்மா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களும் இந்த ஆத்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா. பண்ணிட்டு அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க கடைசியா, இந்த ஆத்மா வந்து ஒரு சூன்யமானது, அங்க ஒன்றுமற்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களை வந்து நம்ம சூன்யவாதிகள் அப்படின்னு சொல்றோம். சூன்யவாதிகள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, ஆன்மாவிடத்துல ஒன்றுமற்ற தன்மையை பார்க்கிறார்கள். ஆன்மாவிடத்துல எதுவுமே இல்லை, அதனால அது சூன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்தின் வழி வந்த சாதுக்கள், மகரிஷிகள், ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை, இந்த ஆன்மா வந்து சூன்யம் கிடையாது, அது வந்து ஒரு சுயம்பிரகாச அறிவு சுரூபமானது அப்படின்னு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அதனால இப்ப நாம இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, அந்த தூய அறிவாகிய ஆன்மா தான் இங்க பரபிரம்மமாக நம்ம பார்க்கிறோம், இறைவனாக பார்க்கிறோம். ரெண்டாவது, அந்த ஒரே ஆன்மா தான் இருக்குது, வேற வேற தனித்தனி ஆன்மாக்கள் இங்க கிடையாது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆன்மா இருக்குதானா, இங்க அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் இல்லை. அந்த ஒரே தூய அறிவு இந்த உடல்கள்ல பிரகாசிக்கும் போது அதே மாதிரி தெரியுது, நான் அப்படிங்கிற அபிமானம் அந்த உடல் மீது உண்டாகிறதுனால அந்த ஆன்மாவினுடைய அந்த அதிஷ்டானத்துல இயங்குகின்ற இந்த உடலும் மனசும் தன்னை நான் என்பதாக அபிமானித்துக் கொள்கிறது தான் இங்கு அஞ்ஞானம் அறியாமை என்பதாக மகான்களால் சுட்டி காட்டப்படுது. அப்புறம் ரெண்டாவது, அந்த சுயம்பிரகாச அறிவு பிரகாசிக்கக்கூடிய உடல்கள் மூலமாக வெளிப்படுவதை வைத்துக் கொண்டு அந்த அறிவை தன்னுடைய அறிவாக பாவித்துக் கொள்கின்ற அஞ்ஞானமும் நம்மிடத்துல இருக்கிறது. அப்ப இங்க எதுவுமே நம்முடைய சுய அறிவு இல்லை, அந்த தூய அறிவு பிரகாசிக்கிறதுனால நம்ம சுய அறிவுன்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா அது இல்லைன்னா இங்க நமக்கு எந்த இதுவும் வேலை செய்யாது இல்லையா. அந்த அறிவு நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் இங்க நமக்கு ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள முடிகிறது, பார்க்கும் அனைத்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அதனாலதான் நானே பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் பார்வையாகவும் இருக்கின்றேன் என்பதாக நம்ம திரிபுடியிலையும் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ளும் போது அந்த ஆன்மா அறிவு சுரூபமானது என்பதை மறந்து விடக்கூடாதுங்கிறது தான் இங்க இந்த 29வது ஸ்லோகத்துல சுட்டிக்காட்டி அது சத்து என்று இருப்பு கொண்டுள்ளது என்பதாகவும் சொல்றார். அடுத்தது 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்வாத்மானம் சுருணு மூர்க்கத்துவம் ஸ்ருத்யா யுக்தியா சபுருஷம் தேகாதீதம் சதாகாரம் சதுர்த்தர்சம் பவாத்ருசாம் அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த அஞ்ஞானம் உள்ள மனிதர்களை, மற்ற பாதையில் பயணிக்கின்றவர்களை மூடர்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ ஏற்கனவே சொன்னாரு, ஆத்மாவை வந்து ஒன்றுமில்லாத சூன்யம் என்று சொல்கிறார்கள் மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு கடந்த ஸ்லோகத்துல. ஏன்னா அந்த ஆத்மா அறிவு ஸ்வரூபம் என்பதை தெரியாமல் அதை ஒன்றுமற்ற சூன்யம் என்பதாக கருதி கொள்கிறார்கள் மூடர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து அந்த பிரமாணத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், இந்த பிரபஞ்ச படைப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா, அப்படியே நம்ம ஒவ்வொன்றா கடந்து போகிறோம். இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது, மூன்று குணங்கள்ல மாயினுடைய தன்மையில வெளிப்பட்டது, அப்புறம் அந்த மாயா சக்தி வந்து முக்குணங்களை வெளிப்படுவதற்கு முன்னாடி அங்க என்ன இருக்குது, பிரகிருதி இருந்தது, அவ்யக்த நிலையில பிரகிருதி இருந்தது, அந்த பிரகிருதிக்கு முன்னாடி புருஷன் இருந்தது, இதுதான் பிரபஞ்ச படைப்பு. அப்படியே அதனுடைய ரிவர்ஸ்ல பாத்துக்கிட்டே போயிட்டோம்னா, அங்க மூலத்துல புருஷன் மட்டும் இருக்குது, அதுதான் இங்க ஆன்மா அறிவு என்பதாக பார்க்கப்படுது, அதுல இருந்து எல்லாம் வெளிப்பட்டுது. ஆனா அந்த புருஷனை வந்து இவங்க கடைசியா போய் எங்க நிக்கிறாங்கன்னா, அந்த வெட்ட வெளித்தன்மைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அந்த வெட்ட வெளியில ஒன்றுமே இல்லை, அங்க எதுவுமே இல்லாத நிலையை வந்து பார்த்துட்டு, இப்போ மற்ற சமயங்கள் மற்ற மதங்கள் எடுக்கின்ற முடிவு என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு வந்து எந்த ஒரு டெஃபினிஷனும் கொடுக்க முடியாது, அதனால அது ஒன்றுமற்ற தன்மையில் இருக்கிறது, அது எதனோடும் சம்பந்தப்படாதது, அதனால அது அதுவாக இருக்கிறதுங்கும் போது மற்ற விஷயங்கள் எல்லாம் இங்க உண்மை கிடையாது, மித்தியா அப்படிங்கிறதுனால அந்த ஆன்மாவை வந்து எதனாலும் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது சூன்யம், அங்க வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சூன்யம்ங்கிற வார்த்தையில வந்து ஒன்றுமற்ற தன்மையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சூன்யம்னு சொல்லக்கூடிய நீ இருக்கிறியே, அந்த அறிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு அறிவு இருந்தா தான் சொல்ல முடியும். அப்ப இவ்வளவு விசாரம் பண்ணி பார்த்து, இந்த விசாரணை எல்லாம் செய்து பார்த்த அந்த மதவாதிகள் சூன்யம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா, அந்த சூன்யம் என்று சொல்லக்கூடிய நீ யார், அதை உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு இந்த சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா, அப்பதான் சூன்யம் என்று சொல்ல முடியும். இப்போ நம்ம இடத்துல மைண்டோ அறிவோ இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இல்ல இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப இந்த இயக்கம், இந்த உலகத்துல இருக்கிற இத்தனை விஷயங்களும் நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன், மனதின் வாயிலாக தெரிந்து புத்தி சக்தியினால் அதை பகுத்து புரிந்து அதை ஒரு அறிவாக நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்ப இந்த ஏற்றி வைக்கப்பட்ட இந்த அறிவெல்லாம் என்னிடத்துல உள்ள புற அறிவு, அதாவது இது புத்தகம் இது பேனா அப்படின்ட்டு வெளியிருந்து நான் ஒவ்வொன்றும் ஏற்றி வைத்துக் கொள்கிறேன். புத்தகம் பேனாங்கிறதெல்லாம் வெளியிருந்து வரக்கூடிய புற அறிவு தான். ஆனா அந்த புற அறிவாக இருந்தாலும் இது புத்தகம் இது பேனான்னு புரிந்து கொள்ள முடியுது இல்லையா, அந்த புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்கணும் இல்லையா, அதுதான மூல அறிவு, அதுதான அதிஷ்டான அறிவு, அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வெளியிருந்து நீ எதை வேணா எடுத்துக்கோ, ஆனா அதை தெரிந்து கொள்பவன் யாருன்னு பாரு, அவன் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் உனக்கு தெரியுது. அப்போ அதனால அந்த அறிவு இருப்பதனால்தான் நீங்க அறியப்படும் பொருளும் இருக்கின்றது, அறிபவனாகிய மனதும் இருக்கிறது. அப்ப அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருளாகிய மூன்றும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்பதை நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. அப்ப அப்படி சொல்றதுனால அந்த அறிவை தான் நீங்க சத் என்றும் சொல்லுது, ஏன்னா அந்த சித்து தான் இங்க சத்தாகவும் இருக்கிறது என்று சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட சத்தை வந்து மூடர்கள் இந்த புரியாம சூன்யம் என்பதாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துல 30வது மந்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹே மூடனே, உன்னை பற்றி உண்மையை சொல்கிறேன் கேள். சிரவணத்தை செய்ய வேண்டும், உபனிஷத் மூலமாகவும் சுயசிந்தனையின் மூலமாகவும் ஆத்மாவை பற்றி கேட்க வேண்டும். இந்த ஆத்மாவானது தேகத்தை கடந்துள்ளது, இருத்தல் ஸ்வரூபமாக இருக்கிறது, இதை உன்னை போன்றவர்களால் புரிந்து கொள்வது மிக கடினம். சாஸ்திரத்திலும் அதை உபதேசிக்கும் குருவின் மீதும் சித்த இல்லாதவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஆத்மாவை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் என்பதாக இந்த 30வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஸ்வாத்மானம் ஸ்ருணு மூர்க்கத்வம் சுத்தியா யுக்தியா சபுருஷம் தேகாதீதம் சதாகாரம் சதுர்த்தர்சம் பவாத்ருசாம் அப்படிங்கிறார். அப்போ இங்கே ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு அந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்களால் முடியவே முடியாது என்பதாக இந்த 30வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுகின்றார். அப்புறம் அதை ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதாவது உன்னை பற்றிய உண்மையை சொல்லும் போது அதை நீ காது கொடுத்து கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சிரவணம் அப்படின்னா கேட்டல்னு அர்த்தம், அதை காது கொடுத்து கேட்டணும். சுருணு மூர்க்கத்துவம், சுருணுன்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம். அப்பா உன்னை பற்றி நீ தெரிந்து கொள், கேட்டு புரிந்து கொள். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சாஸ்திரத்தின் மூலமாக, அதான் உபனிஷத் மூலமாக, சாஸ்திரங்களின் மூலமாக கேட்டு புரிந்து கொண்டு, அப்புறம் நீ உன்னிடத்துல இருக்கக்கூடிய புத்தி சக்தி இருக்கு இல்லையா, மனம் புத்திங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வைத்து சுய சிந்தனையின் மூலமாக உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தியின் மூலமாக விசாரித்து பார். அந்த கேட்ட விஷயங்களை மனனம் செய்து பார், சிந்தித்து பார். அந்த சிந்தனையின் மூலமாக தெளிவை கொண்டு வா. கேட்டு புரிந்து கொண்ட விஷயங்கள் சரியா தவறா என்பதை விசாரித்து புரிந்து கொண்டு விடுக. அந்த மனநம் வாயிலாக தெளிவு அடைந்து விட்டாய் என்றால் அடுத்தது நம்ம எதுல நிற்கணும்? அந்த தூய அறிவாக ஆன்மாவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு அதிலேயே நிலை பெறுவதுதான் இங்க நிதித்தியாசனம் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப இந்த மந்திரத்துல, இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாஸ்திரத்தை சிரவணம் செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப கடினமாக சொல்கிறார். மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். சாஸ்திரமும் சத்குருவும் சொல்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடாது, சிரவணத்தை செய்ய வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்புறம் அடுத்தது 31வது மந்திரத்துல, அகம் சப்னேன விக்யாத ஏக ஏவ ஸ்திதக பரக ஸ்தூல சத்வ நேகதாம் பிராப்தகா கதம் சாத் தேகா புமான். இங்க என்ன சொல்றாருன்னா, அகம் சப்தேன, நான் என்ற சப்தத்தின் மூலம் தெளிவாக அறியப்பட்டு கொண்டு இருக்கின்றது. மேலும் நான் ஒருவனாகத்தான் இருக்கின்றேன். வித்யாத ஏக ஏவஸ்திதா, உடலுக்கு வேறாக இருக்கின்றேன். ஸ்தூலமான இந்த உடலானது பலவற்றினுடைய சேர்க்கையால் பிரிந்திருக்கின்றது. எனவே அழியக்கூடிய தேகமானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த 31வது ஸ்லோகத்தில் எழுப்புகிறார். அப்ப இங்க ஆதிசங்கருடைய இந்த புரிதல், அதாவது அவர் அடைந்த அந்த ஆன்ம அனுபவம், அந்த ஆன்ம அனுபூதி, அந்த ஆன்ம ஞானத்தை அப்படியே நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்கிறார். அப்படி பகிர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது முதல்ல நமக்கு வந்து விசாரத்தை பற்றி விரிவாக எடுத்து சொன்னார். அப்படி விசாரம் செய்யும் போது இந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைத்தார். அந்த ஆன்மாவுடைய தன்மையெல்லாம் எடுத்து சொன்னார். அது நிர்மலம், நிராகாரம், நிரஞ்சனம் அப்படின்னு அதை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து புரிய வைத்து, அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது, அசுத்தமற்றது, அஜ்ஞானமற்றது, அழிவற்றது, மனமற்றது, எல்லையற்றது அப்படின்னு ஆத்மாவினுடைய பெருமைகளை நிறைய சொல்லிட்டார். அப்புறம் இந்த உடல் வந்து அழியக்கூடியது, இதை வந்து நான் என்று அபிமானிப்பது நம்முடைய அறியாமை. அப்ப இதை வந்து ஞானிகள் சுட்டி காட்டுகிறார்கள். அதை புரிந்து கொண்டு நம்ம அந்த ஆன்மாவாகத்தான் இருக்கிறேன் என்பதில் திடமாக நிற்க வேண்டும். அப்படி நின்று பழக பழக நம்முடைய உண்மை சொரூபத்தை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும் போது நம்முடைய தன்மையிலே நம்ம அந்த அழுக்கற்றவன், நான் தூய்மையானவன், அந்த மனசஞ்சலமற்றவன், எல்லையற்றவன் அப்படிங்கிற விஷயத்துல திடமாக நிற்க வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறார். அப்படி வலியுறுத்தி கொண்டு இந்த சாஸ்திர விஷயங்களை சிரவணம் பண்ணி கேட்கும் போது அந்த கேட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு அதை உபதேசிக்கின்ற சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை வைத்து அதில் நாம் பயணம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் இந்த சாஸ்திரத்தையும் அந்த உண்மை பாதையும் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அந்த புரிதல் இல்லாதவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஆத்மாவை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் என்பதாகவும் கடந்த 30வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டினார். இப்ப இந்த 31ல நான் என்ற சப்தத்தின் மூலம் தெளிவாக அறியப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாரு. ஏன் நான் என்ற சப்தத்தின் மூலம்? அகம் சப்தேன விக்யாத ஏக ஏவஸ்திதகா பரக, பரமாத்மா அந்த அறிவு ஸ்வரூபம் நம்முள்ளே ஸ்புரணமாகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் நான் அப்படின்னு உள்ள அது ஸ்புரணமாகிட்டே இருக்கு. எப்பொழுதும் நான் இருக்கிறேன், நான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விட்டுவிடவே முடியாது. அதெல்லாம் ஏற்கனவே நம்ம விளக்கம் பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு வீட்டில் கரண்ட் போயிடுது, அப்போ வீடு பூரா கும்முன்னு இருட்டாயிடுது, அங்கே ஒன்றுமே தெரியல, முன்னாடி இருக்கிற பொருள் கூட தெரியல, ஆனால் நண்பன் இருக்கிறது கூட தெரியல, ஆனால் நான் இருக்கிறேனுங்கிறது தெரியும் இல்லையா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? அதை தான் இங்கே சுட்டு காட்டுறார். நான் என்ற அந்த சுய ஸ்புரணம், அது நான் நான் சொல்லக்கூடிய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தத்தின் மூலமாக கூட புரிந்து கொண்டு தெளிவாக அறியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒருவனாகத்தான் நான் இருக்கிறேன். ஆனால் எப்படி நான் இருக்கிறேன்? இந்த உடலுக்கு வேறாக இருக்கிறேன். ஸ்தூலமான இந்த உடலானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பஞ்சபூதங்களின் சேர்க்கையால உண்டாகி, அது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால உண்டான உடல் ஒரு நாள் பஞ்சபூதங்களுக்கு பிரிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அழியக்கூடிய தேகமானது எப்படி ஆத்மாவாகிய நானாக இருக்க முடியும் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்பி இந்த 31வது ஸ்லோகத்திலே நிறைவு செய்கிறார். மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்புல திருப்பி பார்க்கலாம். இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.